ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, அனைத்து உயிரினங்களின் அடிப்படை தேவை உணவு. மனிதர்களுக்கும் இது ஓர் அடிப்படை தேவைதான். எனினும் உண்ணுதல் என்ற செயல் நம் மத்தியில் பசி என்ற அடிப்படை தேவையை தீர்க்கும் கடமை மட்டும் அல்லவே, மாறாக கூடி வந்து உணவு உண்ணுதல் உறவை வளர்க்கும் ஒரு கருவியாகவும் நம்மிடையே உள்ளது. மிருகங்களும் கூடி வந்து உண்கின்றன, உண்மைதான். ஆனால் அவ்விதம் கூடி வருவது அவை அறிந்து செய்யும் செயலா என்ற கேள்வி எழுகின்றது. மனிதர்கள் மத்தியில் மட்டுமே குழுவாக கூடி வந்து உண்பது என்பது ஒரு சமூக கலையாக வளர்ந்துள்ளது. பாவம் தாவரங்கள், அவை ஒவ்வொன்றும் தனித்து வேரூன்றி நின்ற இடத்திலேயே தினமும் உணவு உண்பது இயற்கை வகுத்த நியதி. அன்பு இதயங்களே, தனித்துண்ணும் தாவரங்களைப் போல மனிதர்களும் இன்று மாறிவரும் நிலை மனதை நெருடுகின்றது. துரிதமாகச் செல்லும் இன்றைய உலகில் காளான்களைப் போல் வளர்ந்திருக்கும் துரித உணவகங்களில் மனிதர்களாகிய நாம் தாவரங்களைப் போல் நின்றபடியே அவசர அவசரமாக உணவை முடிக்கும் காட்சிகள் பெருகி வருகின்றன. அன்பு இதயங்களே, இரவும் பகலும் உழைக்க வேண்டிய சூழலில் சேர்ந்து அமர்ந்து பேசி சிரித்து மகிழ்வது, சேர்ந்து உண்பது என்பன போன்ற குடும்பச் செயல்பாடுகள் மிக மிக அரிதாகி வருகின்றன. ஒரு சில இல்லங்களில் இரவு உணவை அனைவரும் சேர்ந்து உண்பதை பார்க்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி உண்ணும்போது என்ன நடக்கின்றது? தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தபடியே அவர்கள் உண்கின்றனர் என்பதுதான் பரிதாபமான உண்மை. அன்புள்ளங்களே, தாவரங்களைப் போல தனித்து நின்று துரிதமாக உணவை உண்பது, தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் அமர்ந்து உண்பது போன்ற பரிதாப பழக்கங்களின் பின் விளைவுகளால் மருத்துவர்களுக்கு நாம் தரும் தொகை அதிகமாகி வருகின்றது. அன்பு இதயங்களே, சேர்ந்து உண்பதை பற்றி பேசும்போது நாம் கலந்து கொள்ளும் விருந்துகள் பற்றியும் சிந்திக்கலாம். விருந்தென்று வந்துவிட்டால் விருந்து பரிமாறுவதில், விருந்து உண்பதில் எத்தனையோ வழிமுறைகள், விதிமுறைகள். இவை நாட்டுக்கு நாடு மாறுபடும். பொதுவாகவே மிகப்பெரும் செலவில் மிக உயர்ந்த முறையில் நடத்தப்படும் விருந்துகளில் உணவு உண்பதை விட அங்கு கடைபிடிக்கப்படும் வழிமுறைகள், சாத்திர சம்பிரதாயங்கள் அதிக அளவில் இருக்கும். அந்த விருந்துகளில் எதையெதை எந்தெந்த நேரங்களில் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அந்த விருந்துகளுக்கு செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவமானப்பட வேண்டியிருக்கும். அன்பு இதயங்களே, ஓர் அருள் பணியாளர் என்ற முறையில் பல விருந்துகளில் நான் பங்கேற்றுள்ளேன். சாதாரண எளிய குடும்பங்களில் எவ்வித சடங்கும் இன்றி விருந்து உண்டு மனநிறைவோடு வந்திருக்கின்றேன். வசதி படைத்தோரின் விருந்துகளில் எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, எதை எடுப்பது, எத்தனை முறை எடுப்பது என்று கணக்கு போடுவதிலேயே விருந்தின் பெரும்பகுதி நேரத்தை கழித்திருக்கின்றேன். பெரும்பாலான நேரங்களில் இந்த விருந்துகளிலிருந்து நான் திரும்பிய போது என் வயிறும் நிறையவில்லை, மனதும் நிறையவில்லை. அன்பு இதயங்களே, விருந்தை பற்றி ஏன் இவ்வளவு விளக்கம் என்று யோசிக்கின்றீர்களா? இயேசு கலந்து கொண்ட ஒரு விருந்தை பற்றி, அந்த விருந்து நேரத்தில் இயேசு சொல்லித்தந்த பாடங்களை பற்றி இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. இது சாதாரண விருந்து அல்ல அன்பர்களே, ஒரு பரிசோதனை விருந்து, இயேசுவை சோதிக்க கொடுக்கப்பட்ட ஒரு விருந்து. அன்பு இதயங்களே, யூத விருந்து முறைகளில் பல சடங்குகள் உண்டு. வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் தங்களையே சுத்தமாக்கும் சடங்கு, உள்ளே சென்றதும் ஒருவர் ஒருவரை வாழ்த்தும் சடங்கு, விருந்துக்கு முன், விருந்து நேரத்தில், விருந்து முடிந்ததும் என்று ஒவ்வொரு நேரத்திற்கும் குறிக்கப்பட்ட சடங்குகள் பல உண்டு. இயேசு இந்த சடங்குகளையெல்லாம் அறிந்திருந்தாரா? சரிவர தெரியவில்லை. அத்துடன் அர்த்தமற்ற சாத்திர சம்பிரதாயங்களும் இயேசுவுக்கு பிடிக்காது என்பது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. இப்படி சுதந்திரமாக வளர்ந்தவரை, மற்றவர்களையும் அவ்வாறே வளர்க்க நினைத்தவரை பரிசேயர் தலைவர் ஒருவர் விருந்துண்ண அழைத்திருந்தார். அன்புள்ளங்களே, நற்செய்தியில் நாம் காணும் அடுத்த வரி அந்த விருந்தின் உள்நோக்கத்தை நமக்கு புரிய வைக்கின்றது. அங்கிருந்தோர் இயேசுவை கூர்ந்து கவனித்தனர். அன்பு இதயங்களே, சூழ்ந்திருந்தோரின் கவனத்தை ஈர்ப்பது இயேசுவுக்கு புதிய அனுபவம் இல்லை. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் இதுபோல்தான் நடந்து வந்தது. சாதாரண எளிய மக்கள் இயேசுவை சுற்றி வந்து அவரை கூர்ந்து கவனித்தனர். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்க, அவரது ஒவ்வொரு செயலையும் கண்டு பிரமிக்க, பின்பற்ற இந்த மக்கள் எப்போதும் அவரை கூர்ந்து கவனித்தனர். இந்த எளிய மக்கள் கூர்ந்து கவனித்ததற்கும் இப்போது இந்த பரிசேயர் வீட்டில் இயேசுவை சுற்றி அமர்ந்திருந்தவர்கள் அவரை கூர்ந்து கவனித்ததற்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருந்திருக்கும். இப்படி ஒரு சூழலில் நான் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன்? முடிந்தவரை அந்த சூழலில் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது என்பதிலேயே என் கவனம் அதிகம் இருக்கும். எதையும் சொல்வதற்கோ செய்வதற்கோ நான் தயங்குவேன். எவ்வளவு விரைவில் அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவில் வெளியேறுவேன். ஆனால் இயேசு என்னை போன்றவர் அல்ல அன்பர்களே. அசாத்திய துணிச்சல் அவரிடம் இருந்தது. இறைத்தந்தை மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை, உண்மை மீது அவருக்கிருந்த பற்று, இவற்றின் வெளிப்பாடாக வந்த துணிச்சலே இயேசு கொண்டிருந்தார். எனவேதான் அந்த பரிசேயர் வீட்டில் சூழ இருந்தவர்கள் அனைவரும் தன்னை கூர்ந்து கவனிக்கின்றார்கள் என்பது தெரிந்தும் தன் மனதில் எழுந்த கருத்துக்களை அவர் தெளிவாக கூறினார்.
வாழ்வு என்பது பகிர்வாகும்.
வாழ்வு என்பது பகிர்வாகும்.
வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும்.
வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும்.
அன்பு இதயங்களே, இயேசு பரிசேயர் வீட்டில் விருந்துண்ட போது அவர் தந்த முதல் கருத்து விருந்துக்கு வந்திருந்த விருந்தாளிகளுக்கு, இரண்டாவது கருத்து விருந்தை ஏற்பாடு செய்திருந்த பரிசேயர் தலைவருக்கு. நமது எண்ண ஓட்டங்களின்படி பார்த்தால் இயேசுவுக்கு இது வேண்டாத வேலை என்பது போல் தெரியும். விருந்துக்கு போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா என்று இல்லாமல் ஏன் வீணாக இவர் வம்பை விலைக்கு வாங்குகின்றார் என்ற கேள்வி நமக்குள் எழும். குறை கண்ட இடத்தில் அந்த குறையை தன் விருந்தோடு சேர்ந்து விழுங்காமல் அதை எடுத்துச் சொன்னார் இயேசு. இதோ இயேசு வழங்கிய முதல் பாடம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 14. விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை. ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் எனச் சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமையடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர்.
என தருமை அன்புள்ளங்களே, இயேசுவின் இந்த பாடத்தை கேட்கும் போதெல்லாம் என் மனத்திரையில் ஒரு கற்பனை காட்சி ஓடும். நான் விருந்தொன்றுக்கு செல்கின்றேன். விருந்து நடக்கும் அரங்கத்தில் நுழைந்ததும் கடைசி இடத்தில் அமருங்கள் என்று இயேசு சொன்னது என் காதில் ஒலிக்கின்றது. கடைசி இருக்கைக்கு போகின்றேன். ஆனால் மனதுக்குள் ஓர் ஏக்கத்துடன், எதிர்பார்ப்புடன் அந்த இருக்கையில் நான் சென்று அமர்கின்றேன். விருந்துக்கு என்னை அழைத்தவர் நான் கடைசி இடத்தில் அமர்ந்திருப்பதை எப்படியாவது பார்த்து விடுவார். உடனே ஓடி வந்து, என்ன இங்கே உட்கார்ந்து விட்டீர்கள், முதலிடத்திற்கு வாருங்கள் என்று அங்கிருந்தவர்கள் முன்னிலையில் என்னை அழைத்துச் செல்வார் என்ற எதிர்பார்ப்போடு அங்கு நான் அமர்ந்திருக்கின்றேன். விருந்து ஆரம்பமாகின்றது. பலரையும் வாழ்த்தியபடி வீட்டுத் தலைவர் வருகின்றார். என் எதிர்பார்ப்பு அதிகமாகின்றது, படபடப்பும் அதிகமாகின்றது. என்னையும் வந்து வாழ்த்துகின்றார். அதற்கு பிறகு ஒன்றுமில்லை, அவ்வளவுதான். மற்றபடி நண்பரே முதலிடத்திற்கு வாருங்கள் என்ற அழைப்பு அவரிடமிருந்து வரவில்லை. என் மனம் உடைந்து போகின்றது. கடைசி இடத்தை தேடிச் சென்று அமர்ந்தபோது என்னிடம் இருந்த தாழ்ச்சி அர்த்தமில்லாமல் போகின்றது. அன்பு நெஞ்சங்களே, இந்த கற்பனை காட்சியை சிந்திக்கும் போது நமக்குள் சிரிப்பு எழுகின்றது. உண்மைதான், இயேசு கூறிய தாழ்ச்சி இதுவல்ல. முதலிடம் கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு கடைசி இடத்திற்கு செல்லுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அப்படி செய்வது தாழ்ச்சியே இல்லை அன்பர்களே. தாழ்ச்சி என்ற பெயரில் நடத்தப்படும் ஒரு நாடகம். உயர்குடி மக்களின் விருந்தில் மருந்துக்கும் காண முடியாத தாழ்ச்சியை பற்றி இயேசு சொன்ன பாடம் பரிசேயர் வீட்டில் பலரையும் சங்கடத்தில் நெளிய வைத்திருக்கும். என தருமை அன்புள்ளங்களே, இயேசுவின் அடுத்த பாடம் அந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்த பரிசேயர் தலைவருக்கு. இது உண்மையிலேயே தேவையில்லாத வேலை. இயேசுவுக்கு இருந்தாலும் இத்தனை துணிச்சல் தேவையில்லை என்று எண்ணத் தோன்றுகின்றது, இல்லையா? செல்வந்தர்கள் நடத்தும் விருந்துகளில் கணக்குகள் நிரம்பி வழியும். யார் யாரை அழைக்க வேண்டும், யார் யாருக்கு எந்தெந்த இருக்கைகள், எத்தனை வகை மதுபானங்கள், உணவு வகைகள், இவ்விதம் விருந்து கொடுப்பவரின் கணக்கு மிக நீண்டதாக இருக்கும். விருந்தில் கலந்து கொள்பவர்களின் கணக்கு வேறுபட்டிருக்கும். என்ன உடுத்துவது, என்ன பரிசு தருவது, எவ்வளவு சாப்பிடுவது, யார் யாரை சந்திப்பது, யார் யாரை கண்டும் காணாமல் போவது, இவ்விதம் இவர்கள் கணக்குகள் நீளும். கணக்கு பார்த்து பார்த்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் செயற்கைத்தனம் அதிகம் பளிச்சிடும். அன்புள்ளங்களே, ஒரு சில விருந்துகளில் மது அதிகமாகி மதி குறைந்து போகும். 3 நாட்களுக்கு முன் ஆகஸ்ட் 29 திருமுழுக்கு யோவான் தலைவெட்டுண்டு உயிர் துறந்த திருநாளை கொண்டாடினோம். அவர் தலை வெட்டப்பட்டது எங்கே? ஒரு விருந்தில். மதுவின் போதையில் ஏரோது மன்னன் வாக்குறுதிகளை அள்ளித் தெளிக்க அது யோவானின் தலை வெட்டப்படும் அளவுக்கு அத்துமீறிச் சென்றது. ஒவ்வொரு விருந்துக்கும் சென்றபோதெல்லாம் இயேசுவின் மனதில் இந்த வேதனை நிழலாடியிருக்கும். அன்பு இதயங்களே, இப்படிப்பட்ட செயற்கைத்தனமான அல்லது வரம்புகளை மீறும் விருந்துகளுக்கு ஒரு மாற்று மருந்தாக இயேசு கூறும் விருந்து ஒன்று உள்ளது. எந்த கணக்கும் பார்க்காமல், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தரப்படும் விருந்து அது. நீதி, அன்பு, உண்மை என்ற அனைத்து சுவைமிக்க ஆன்ம உணவையும் படைக்கும் இத்தகைய விருந்தை பற்றி இயேசு கூறும் வார்த்தைகள் இன்றைய நம் சிந்தனைகளை நிறைவு செய்யட்டும்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 14. பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.